அந்த வழியே போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்களை ரவிதாசன் பார்த்து விட்டான். உடனே இருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த இடத்தில் கட்டி போட்டு விட்டான். மணிமேகலை தான் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு அந்த கட்டை அவிழ்த்து விட்டாள். பிறகு அங்கு இருந்தவர்களை வந்தியத்தேவன் தாக்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பக்கத்து அறையில் இருந்த நந்தினி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். இங்கே என்ன சத்தம்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? காரியம் கெட்டுவிடும் என்று சொல்லி வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் அவளுடைய அறைக்கு அழைத்து சென்று மந்திரவாதியையும் அவனுடைய கூட்டாளிகளையும் அங்கேயே இருக்க சொன்னாள். பிறகு வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டார்கள். உங்களிடம் ஒரு பாண்டிய நாட்டு வாள் இருக்கிறது, அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஆதித்த கரிகாலரை கொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் உங்களுடைய சகோதரர். நீங்கள் அவரை கொன்றுவிட்டால் அது தோஷமாக மாறிவிடும். அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்ல, ஆதித்த கரிகாலர் என்னுடைய சகோதரனா? இல்லவே இல்லை. அவன் என்னுடைய எதிரி. அவனை நான் கொல்ல வேண்டும். ஒருவேளை அவன் என்னுடைய சகோதரனாகவே இருந்தாலும் என் கண் முன்னே என் மனதிற்கு பிடித்தவரை அவன் கொன்றிருக்கிறான். அதற்காகவே நான் கொள்வேன் என்று நந்தினி சொல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சோழ குடும்பத்தில் பிறந்தவர். உங்கள் குடும்பத்தில் இருப்பவரை நீங்களே கொல்லக்கூடாது. அதை உங்களை பெற்றெடுத்த அன்னையும் விரும்ப மாட்டாள். அந்த அன்னை வேறு யாரும் அல்ல, ஊமேராணிதான். அவள் இலங்கையில் இருக்கிறாள். அவள்தான் எங்களுடைய உயிரையும் அருள்மொழிவர்மன் உயிரையும் பலமுறை காப்பாற்றி இருக்கிறாள். இந்த உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால்தான் சக்கரவர்த்தியின் முன்பாக அடிக்கடி போய் நின்று அவரை பயமுறுத்தியிருக்கிறீர்கள். ஆக உங்களுக்கு உண்மை தெரிந்தும் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்க, பிறகு நந்தினி ஒரு உண்மையை சொன்னாள். நான் ஒரு முறை அவளை பார்த்திருக்கிறேன். சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். என் உருவத்தைப் போலவே அவளுடைய உருவமும் இருக்கும். நான் கரிகாலனை கொள்வதற்கு வீரபாண்டியன் மட்டும் காரணம் அல்ல. இந்த சோழ சாம்ராஜ்யம் எங்களுக்கு செய்த துரோகத்திற்காக கூட நான் செய்யலாம். நீ சொல்லும் கதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என் தாயை சுந்தர சோழர் அனாதையாக விட்டுவிட்டார், கைவிட்டு விட்டார், எங்களை ஏமாற்றி விட்டார். ஆக எங்களை ஏமாற்றிய அந்த குடும்பத்தை நான் ஏன் கொல்லக்கூடாது என்று அவள் கேட்க, இதை ஒரு காலம் உங்கள் அன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். சோழ வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவள் தினமும் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இந்த உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் என்று வந்தியத்தேவன் சொல்ல, நந்தினி உடனே அழ ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் சொல்வதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என் தாயை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. தயவு செய்து என் தாயிடம் என்னை அழைத்து செல்லுங்கள். இல்லை என்றால் என் தாயை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவளுடைய மடியில் படுத்து நான் ஓவென்று அழ வேண்டும். என் கவலையெல்லாம் போக வேண்டும். இத்தனை நாள் என்னை தனிமையில் விட்டு சென்ற அந்த காரணத்தை கேட்க வேண்டும். என் மனம் மாறிவிட்டது. கண்டிப்பாக என்னுடைய கையால் வீரபாண்டியனை கொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆனால் இங்கிருந்து நான் அவனை கொல்லாமல் போனால் வெளியே இருக்கும் மந்திரவாதியும் கூட்டாளிகளும் என்னை எரித்து கொன்று விடுவார்கள். வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள், வெளியே போய்விடலாம். ஆனால் அதற்கு முன்பு இந்த இடத்திற்கு கந்தமாறனும் ஆதித்த கரிகாலனும் வரப்போகிறார்கள். அதற்கு முன்பு நாம் செல்ல வேண்டும் என்று நந்தினி சொல்ல, அதற்குள் ஆதித்த கரிகாலனும் கந்தமாறனும் நடந்து வரும் சத்தம் கேட்டது. உடனே நந்தினி, நீங்கள் மறந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, வந்தியத்தேவன், அப்படி என்றால் அந்த வாளை என்னிடம் தாருங்கள் என்று சொல்ல, அவள் கொடுக்க போகும்பொழுது அந்த வாள் தவறி கீழே விழுந்து விட்டது. அந்த சத்தம் ஆதித்த கரிகாலர் காதுக்கு கேட்டுவிட்டது. பிறகு விழுந்த வாளை வந்தியத்தேவன் எடுக்க போனான். அப்பொழுது அவனுடைய கை அந்த கத்தியில் பட்டு கொஞ்சம் கிழித்து கொண்டது. அதனால் ரத்தமும் வந்தது. அப்படி இருந்தும் அந்த வாளை எடுக்க அவன் முயன்ற பொழுது நந்தினி காலை வைத்து அமுக்கி பிடித்தாள். வாள் விழுந்த சத்தம் அவருக்கு கேட்டுவிட்டது. இந்த வாள் இங்கேயே இருக்கட்டும், இல்லையென்றால் வந்த பிறகு தேவையில்லாமல் உங்களையும் சந்தேகப்படுவார். ஏற்கனவே உங்கள் மீது அவருக்கு சந்தேகம் இருக்கிறது. எனவே ஒளிந்து கொள்ளுங்கள். மணிமேகலை, நீயும் ஒளிந்து கொள். என் கையால் அவரை கொல்லாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று நந்தினி சொல்ல, அந்த சமயத்தில் கந்தமாறனும் ஆதித்த கரிகாலனும் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்த கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நந்தினியை நெருங்கினார். கட்டிலின் திரைச்சிலை அசைவதை அவர் பார்த்தார். ஆனால் கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. நந்தினிக்கு அருகே தரையில் இருந்த அந்த வாளை பார்த்தார். பிறகு நந்தினி அந்த வாளை எடுக்க போகும் முன்பு ஆதித்த கரிகாலர் அந்த வாளை எடுத்து விட்டார். அதன் அடிப்பகுதியில் ஒரு கூரிய நுனியில் புதிய இரத்தக்கரை இருப்பதையும் பார்த்தார். பிறகு நந்தினியை பார்த்து அவர் கேட்க ஆரம்பித்தார். எங்களை வரவேற்பதற்காக கையில் வாளேந்தி ஆயுத்தமானது போல் தோன்றுகிறது என்று அவர் சொல்ல, அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் நந்தினி நின்று கொண்டிருந்தாள். என்னை பழி வாங்கத்தான் இந்த வாளை நீ வைத்திருக்கிறாயா என்று அவர் கேட்க, அந்த எண்ணம் எனக்கு ஒரு சமயம் இருந்தது. உண்மைதான். அதற்காக இந்த வீர வாளை பூஜை செய்து வந்தேன். எப்போது அந்த வேலை வரும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் வேலை வந்தபோது என்னுடைய கரங்களில் வலிமை இல்லை, நெஞ்சில் உறுதி இல்லை. இனி இந்த வாளை என் கற்பையும் என் கணவரின் கௌரவத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவேன். எனவே அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவள் கேட்க, இது கொடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும். வந்தியத்தேவனை பற்றி நீங்கள் சொன்ன கருத்து எனக்கு ஆரம்பத்தில் நம்ப முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தன்மாறன் வந்து பல உண்மைகளை சொன்னான். எனவே வந்தியத்தேவன் மீது நான் கோபமாக இருக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் இங்கேதான் இருக்கிறான். உங்களை பார்க்க தான் வந்திருக்க வேண்டும். அவனை இப்போதே கொல்லப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரைச்சிலைக்கு பின்னால் கத்தியை நீட்ட அதற்குள்ளே இருந்து சிறிய கத்தியோடு மணிமேகலை வெளிப்பட்டாள். அவளை பார்த்ததும் ஆதித்த கரிகாலர் உறைந்து போனார். இவள் என்ன கத்தியோடு வருகிறாள்? ஒரு பெண் புலி போல இருக்கிறாளே என்று சொல்ல, பிறகு அங்கு இருந்த கந்தன்மாறனை அடைத்து உன் தங்கையை உன் தாயோடு விட்டுவிட்டு வா என்று சொல்லி இருவரையும் அனுப்பிவிட்டார் ஆதித்த கரிகாலர். பிறகு நந்தினியிடம் வந்து ஒரு நாடகம் நடித்து அவர்கள் இருவரையும் போக செய்து விட்டேன். இனிமேலாவது நம் உள்ளத்தை திறந்து உண்மையை பேசுவோம் என்று சொல்ல, நந்தினி உண்மையான வியப்புடன், தாங்கள் நடித்தது நாடகமா? நான் ஏமாந்து போய்விட்டேன் என்று நந்தினி சொன்னாள். உன்னை விட என்னால் சிறப்பாக நடிக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்தன் என்று அவர் சொல்லிவிட்டு சிரித்தார். பிறகு மேலும் பேச ஆரம்பித்தார். என்னை எதற்காக இங்கே வரவழைத்தாய்? உண்மையை சொல். எதற்காக ஓலை எழுதி அனுப்பி என்னை இங்கே வரவழைத்தாய்? எதற்காக பழுவேற்றையரை தஞ்சைக்கு போகும்படி செய்தாய்? சோழ சாம்ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்து சமரசம் செய்து வைப்பதற்காக எனக்கும் மணிமேகலைக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாயே, அது உண்மையா? இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பியிருந்தால் இங்கு வந்திருக்கவும் மாட்டேன். எனவே உண்மையை சொல். என்னை எதற்காக இங்கே வரவழைத்தாய் என்று கேட்க நந்தினி பேச ஆரம்பித்தாள். தங்களை கொள்வதற்காகவே வரவழைத்தேன். இந்த வீரவாளை கொண்டு உங்கள் உயிரை எடுக்கத்தான் வரவழைத்தேன். ஆனால் வந்தியத்தேவன் பேசியதில் என் உள்ளம் கலங்கிவிட்டது. உங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இப்பொழுது இல்லை. எனக்கு இப்பொழுது என் தாயை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. என்னால் முடியுமா என்று தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் என்னால் உங்களை கொல்ல முடியாது. அதனால் தங்கள் கையாலே என்னை வெட்டி கொன்று விடுங்கள். அப்போது என் சபதம் முடிந்துவிடும். இந்த ஜென்மத்தில் மட்டுமின்றி இனிவரும் பிறவிகளிலும் தங்களுக்கு நன்றி உள்ளவளாக நான் இருப்பேன். அதனால் தங்கள் கைகளாலே என்னை வெட்டி கொன்று விடுங்கள் என்று அவள் சொல்ல, ஆதித்த கரிகாலன் பயங்கரமாக சிரித்தான். இந்த சிரிப்பு வந்தியத்தேவன் காதிலும் விழுந்தது. ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கப் போவது மட்டும் அவனுடைய உள்ளம் சொன்னது. இருந்தாலும் அவசரப்பட்டு குறுக்கே போகாமல் பல்லை கடித்து கொண்டு அங்கேயே நின்றான். தொடர்ந்து பேசிய கரிகாலர் நந்தினியை வேறு விதமாக அணுகினார். அதாவது, இந்த பிரச்சனையெல்லாம் முடித்துவிடு. உனக்கு பழுவேற்றையரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நாம் இருவரும் கடல் கடந்து சென்று ராஜ்யத்தை அமைப்போம். நீ ஆசைப்படுவது போலவே உன்னை ஒரு ராஜ்யத்தின் அரசியாக ஆக்குகிறேன். என்னோடு வந்துவிடு என்று சொல்ல, அதற்கு நந்தினி, கண்டிப்பாக அது முடியாது. என்னுடைய பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு தெரிந்தால் நாம் இருவரும் சேர முடியாது என்கின்ற அந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். அதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களை இங்கே வரவழைத்தேன். எப்படி சொல்லலாம் என்று தயங்கி தயங்கி இருந்தேன். இப்பொழுது சொல்கிறேன். என் தாய் யார் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்தியத்தேவன் பார்த்ததும் நீங்கள் கேள்விப்பட்டதும் எல்லாம் உண்மைதான். அவள்தான் என்னுடைய தாய். ஆனால் என் தந்தை யார் தெரியுமா? என்னை பெற்ற தந்தை என்று சொல்லிக்கொண்டு ஆதித்த கரிகாலனுடைய காதருகே சென்று நடுங்கிய குரலில், என்னை பெற்ற தந்தை இவர்தான் என்று சொன்னாள். சொல்லி முடித்ததும் அவள் அழத் தொடங்கிவிட்டாள். அதை கேட்ட ஆதித்த கரிகாலன் 1000 தேல் கொட்டியது போல ஒரு கணம் துடித்து போனான். நீ சொல்வது பொய், பொய் என்று சொன்னான். பிறகு ஆவேசம் அடங்கிய பிறகு, நீ சொன்னது உண்மையாகவே இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரிகிறது. உன் மனதிலே நிகழக்கூடிய அந்த போராட்டத்தையும் அந்த உண்மையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ எவ்வளவு துன்பப்பட்டிருக்க வேண்டும். உன் குழப்பத்திற்கும் தயக்கத்திற்கும் உன் பயங்கரமான வேண்டுகோளுக்கும் காரணம் இருக்கிறது. அன்றைக்கு நீ என்னுடைய காலில் விழுந்து மண்டாடிய பொழுது நான் உன் வேண்டுகோளை மறுத்தது எவ்வளவு பெரிய கொடுமை. நான் பெரும் குற்றம் செய்துவிட்டேன். இதற்கெல்லாம் நாம் இருவருக்குமே ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது. விமோச்சனம் ஒன்றுதான். இந்த வாளை வாங்கிக் கொள், என்னை கொன்றுவிடு என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. நந்தினி அவனுடைய தந்தையை பற்றி கூறியது அவனுடைய காதுக்கு விழவில்லை. ஏனென்றால் இளவரசர் காதுக்கு மட்டுமே கேட்கும்படிதான் அவள் சொன்னாள். ஆனால் வந்தியத்தேவன் ஒருவாறு யூகித்தான். அவள் என்ன சொல்லியிருப்பாள் என்று அவனுடைய மனதில் ஒரு யூகம் இருந்தது. அது அவனை திடுக்கிட செய்தது. சொல்லப்போனால் ஒரு பெரும் அதிர்ச்சியை அது அவனுக்கு தந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு உருவம் தெரிந்தது. கையில் கத்தியோடு ரவிதாசன் நெருங்கிக் கொண்டிருந்தான். எப்படியாவது இளவரசரை காப்பாற்ற வேண்டும் என்று எழுந்த அவனை பின்னால் இருந்து ஒரு கை அவனை பிடித்தது. இரும்பு கரம் கொண்ட ஒரு கை. அது அவனை நெருக்கியது. அது நெருக்கியதில் அவன் அங்கேயே மயங்கி விழுந்து போனான். அந்த சத்தத்தை கேட்டு நந்தினி திரும்பி பார்த்தாள். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய உருவம் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தது. வருவது யார் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆதித்த கரிகாலர் அங்கே சுருண்டு விழுந்தார். அவருடைய உடலில் வீரபாண்டியனுடைய கத்தி இருந்தது. இதை பார்த்த நந்தினி ஒரு விம்மலோடு சிரிப்பும் கலந்த ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்பி அது அந்த அறையை நடுங்கும்படி இருந்தது. அப்பொழுது அங்கே வந்த அந்த பயங்கரமான உருவம், அடி பாவி, உன்னுடைய பழியை நிறைவேற்றி விட்டாயே என்று கூறிக்கொண்டே அவளை நெருங்கி வந்தது. அதே சமயத்தில் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவின் வழியாக ரவிதாசன் வந்தான். நந்தினியை தாக்க வரும் அந்த உயரமான மனிதனை பார்த்ததும் விளக்கை தூக்கி எறிந்தான். அப்பொழுது அந்த அறைக்கு ஒரு லேசான வெளிச்சம் தந்தது. அந்த வெளிச்சம் அணைவதற்கு முன்பாக அங்கே மணிமேகலையின் முகம் தெரிந்தது. கிரீச் என்று கூவிக்கொண்டே மணிமேகலை அங்கிருந்து ஓடிவிட்டாள். அந்த அறைக்குள்ளே மீண்டும் ஒரு இருள் சூழ்ந்தது. அந்த இருளில் சோகம் ததும்பிய விம்மல் குரலும், வெறிகொண்ட சிரிப்பின் ஒளியும், மரண தருவாயில் கேட்கும் முனுகல் ஓசையும், மனிதர்கள் அங்கிருந்து விரைந்து செல்லும் காலடி சத்தமும் கலந்து கேட்டன. ஆதித்த கரிகாலர் இறந்து விட்டார். அவரை கொன்றவர்கள் அங்கே யார் என்று தெரியவில்லை. அதை பற்றி கல்கி தெளிவாகவும் குறிப்பிடவில்லை. அதை படிக்கும் மக்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விட்டுவிட்டார். ஆனால் உண்மையில் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்ற கேள்விக்கு பதிலாக டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது. அதையும் நீங்கள் பாருங்கள். வரலாற்றில் உண்மையாக ஆதித்த கரிகாலரை யார் கொன்றிருப்பார்கள் என்பதற்கான ஆதாரத்துடன் அந்த பதிவு இருக்கும். இப்பொழுது நாம் இந்த கதைக்குள் வருவோம். ஒரு உயரமான ஒரு ஆள் இரும்பு பிடியோடு வந்தியத்தேவனை அழுத்தினான். வந்தியத்தேவன் மயங்கி விழுந்தான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தான். அந்த அறை முழுக்க இருட்டாக இருந்தது. அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவன் மண்டை வலியும் கழுத்து நெறிப்பட்ட இடத்தில் வலியும் தோன்றியது. மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அதெல்லாம் ஒரு புறம் இருக்க தன்னை தாக்கியது யார் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். பிறகு ஆதித்த கரிகாலரின் நினைவு வந்தது. நந்தினி எங்கே? ஆதித்த கரிகாலர் எங்கே? ரவிதாசன் என்ன செய்தான்? நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? பாதாள சிறையிலா, சுரங்க பாதையிலா? ஒன்றுமே தெரியவில்லையே. பிறகு இரண்டு கைகளையும் நீட்டி துழாவி பார்த்தான். ஒரு பொருள் அவன் கைக்கு தட்டுப்பட்டது. அங்கு ஒரு கூர்மையான முருகு கத்தி இருந்தது. அந்த அமைப்பை அவன் எங்கேயோ பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது அவனுக்கு நினைவு வரவில்லை. அந்த கத்தியின் கூர் முனையில் ரத்தம் படிந்திருந்தது. அதை அவனால் உணர முடிந்தது. பிறகு இருட்டில் தழுவி தழுவி பார்க்கும்பொழுது ஒரு உடல் இருந்தது. அது ஆதித்த கரிகாலனின் உயிரில்லாத உடல்தான். அந்த அறைக்குள் வந்த ஒரு சிறிய வெளிச்சத்தில் அதை பார்த்ததும் அவன் பயந்து போனான், நடுங்கி போனான். எதற்காக இங்கு வந்தமோ அந்த காரியம் நடைபெறவில்லை. நாம் இவருடைய உயிரை காப்பாற்றுவதாக குந்தவைக்கு வாக்களித்திருந்தேன். அதுவும் முடியாமல் போய்விட்டது. யார் இவரை கொண்டிருப்பார்கள்? தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். நந்தினியா, ரவிதாசனா, அல்லது என் கழுத்தை நெருக்கி மயக்கமடைய வைத்தவனா? ஒருவேளை நினைவு மறக்கும் தருவாயில் ஒரு கணம் தோன்றி மறைந்த மணிமேகலையா? இந்த முறுக்கு கத்தி யாருடையது? இடுமன் காரியதா? ஒருவேளை கந்தமாறன் நந்தினி மேல் கொண்ட மோகத்தினால் இந்த படுபதகத்தை செய்திருப்பானா? அல்லது நந்தினி அவருடைய அப்பா யார் என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ஆதித்த கரிகாலரே தற்கொலை செய்து கொண்டாரா என்றெல்லாம் அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சில ஆட்கள் வந்தார்கள். அதில் கந்தமாறனும் சம்புவரையரும் இருந்தார்கள். அங்கே வந்தியத்தேவனை பார்த்ததும், இவன் தான் கொலைகாரன், இவன் தான் குத்தி இருக்க வேண்டும், கையில் கத்தி வைத்திருக்கிறான், இவன் தான் இளவரசரை கொண்டிருக்க வேண்டும், அவனை பிடியுங்கள். முதலில் என் முதுகில் குற்றினான், இப்பொழுது இளவரசையை குத்தி விட்டான். இவன் ஒரு ராஜ துரோகி, அவனை பிடியுங்கள் என்று சொல்ல அங்கே இருந்த ஆட்கள் அவனை பிடித்து வைத்தார்கள். பின்பு ஒரு மறைவில் இருந்து மணிமகளை வெளியே வந்தாள். இவர் கொலகாரன் அல்ல, நான் தான் கொலைகாரன், நான் தான் அவரை கொன்றேன் என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் வியந்து போனார்கள். பிறகு கந்தன்மாறன் வந்து, ஏன் இப்படி போய் சொல்கிறாய்? இவன் மேல் வைத்த அன்பின் காரணமாக அவனை காப்பாற்ற எண்ணாதே. இவன் இப்பொழுது ஒரு தேச துரோகி, நீ உடனே அந்தபுரத்திற்கு போய் என்று சொல்ல அங்கிருந்த சம்புவரையர் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது நாம் இவனை கொல்ல வேண்டாம். இவனையும் கொன்றுவிட்டால் இளவரசரையும் இவனையும் சேர்த்து நாம் கொன்றதாக நம் குலத்தின் மீது பழி ஏற்பட்டுவிடும். இதனால் சம்புவரையர் குலமும் அழிந்துவிடும். ஏற்கனவே வெளியே மலையமான் படையோடு காத்திருக்கிறான். இப்பொழுது மட்டும் அவனுக்கு இந்த உண்மை தெரிந்தால் அவ்வளவுதான், மொத்த பழியும் நம்மேல் வந்துவிடும். ஆகவே இளவரசரை கொன்றது வந்தியத்தேவன் தான் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மணிமேகலை அழைத்துக் கொண்டு கந்தன்மாறன் சென்றான். பிறகு சம்புவரையர் வெளியே வந்திருந்த மலையமானை பார்க்க சென்றார். அந்த சமயத்தில் கட்டப்பட்டிருந்த வந்தியத்தேவன் மெதுவாக கட்டுக்களை அவிழ்த்தான். அதே நேரத்தில் அந்த இடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு தீ பரவிக்கொண்டே இருந்தது.